உங்களுடைய வேத புத்தகத்துல 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 15 அதிகாரத்துல நான் 2 வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். உண்மையிலே 21வது வசனத்திலிருந்து 23 வரையும் வாசிப்போம். 3 வசனங்கள். இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இன்றைக்கு அதிகமாக மீடியாக்களிலும் மனிதர்களுடைய வாயிலும் இருந்து வருகின்ற ஒரு முக்கியமான வார்த்தை மரணம். எப்பவும் இல்லாத வகையில மனுஷனுடைய வாய் மரணத்தை பத்தி பேசுகிறது, அவனுடைய காதுகள் மரணத்தை பத்தி கேட்கிறதாக இருக்கிறது. மரணம் இந்த காலத்துல நமக்கு ரொம்ப அருகாமையில வந்திருக்கு. நியூயார்க் நகரத்துல நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. என்னைக்கும் இல்லாத வகையில ஒரு பெரிய கிடங்க வெட்டி அந்த கிடங்குல சாகிறவங்களை மறிக்கிறவர்களை எல்லாத்தையும் அவங்க ஒட்டு மொத்தமா புதைக்கிற ஒரு காட்சியை நீங்க பார்த்திருக்கிறீங்க. ரொம்பவும் பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு காட்சி மட்டுமல்ல, அது நமக்கு ரொம்பவும் தாழ்த்துகிற ஒரு காட்சியாகவும் இருக்கிறது. அந்த வகையில இந்த COVID-19 மனுஷனுடைய ஜீவனை அழித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டில் இதுவரையும் 4 பேர் தான் இந்த COVID-19 இறந்திருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு பக்கத்து நாடான ஆஸ்திரேலியாவில் ரொம்ப அதிகமான பேரே இந்த COVID-19 இறந்திருக்கிறாங்க. 24 மணி நேரமும் கூட உலகத்து மீடியாக்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் தூங்கி கண் விழிப்பதற்கு முன்பாக எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க, எத்தனை பேர் மறித்து இருக்கிறாங்கன்னு அந்த எண்ணிக்கையை கொடுத்து கொண்டே வர்றாங்க. ஆகவே இன்றைக்கு அதிகமாகவே மீடியாக்களில் மட்டுமல்ல மனிதர்களுடைய வாயிலிருந்தும் வருகிற வார்த்தைகளாக இருப்பது மரணம், பாடி பேக்ஸ். அதே நேரத்தில் உலகத்தில் மருத்துவ வல்லுநர்கள் எல்லாமே அரசாங்கங்களோடு எல்லாம் சேர்ந்து நாம் எல்லோருமே இந்த மரணத்தை தவிர்த்து கொள்வதற்காக வீட்டுக்குள்ளேயே இருக்கும்படியா அடிக்கடி சொல்லிட்டு வர்றாங்க. எங்க நாடு இப்ப இருக்கிற இந்த லாக்டவுன் நீடிக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் அது நீடிக்கப்பட்டு விட்டது. இப்படி மற்ற நாடுகளும் நிச்சயமா செய்யும். அதுக்கெல்லாம் காரணம் இன்னும் கூட கூட அதிகமான பேர் இறந்து போய்விடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி மரணம் மனுஷனுக்கு இன்னைக்கு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது, அவனுக்கு பெரிய பயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில COVID-19 மரணத்தின் மூலமாக மனுஷனை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் கூட மரணத்தின் மூலமாக மனிதர்களை பயமுறுத்தி இருக்கிறார், எச்சரித்திருக்கிறார், அழித்தும் இருக்கிறார்னு பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு ரொம்ப செல்வந்தனான ஒரு மனிதன், அவனுக்கு நிறைய நிலங்கள் இருந்தது. அந்த நிலங்கள்ல விளைச்சல்கள் வந்த பொழுது அவனுக்கு அதிகமான ஒரு அறுவடை அவனால் ஒரு காலத்துல செய்ய முடிந்தது. அந்த அறுவடையை அவன் பார்த்த பொழுது இவ்வளவு தூரம் எனக்கு எல்லாம் நடந்திருக்கேன்னு சொல்லி அதை எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னும் பெரிய பான்ஸ்ல அதை வைக்கக்கூடிய சேகரித்து வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நல்லா சேகரித்து வச்சுட்டு அவன் என்ன சொன்னான், இனிமே நான் நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு இன்னும் பல வருஷங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன், எந்தவித கவலையும் இல்லாம நான் வாழ்நாள் பூரா இருக்கலாம் அவன் சொன்னான். அவன் என்ன நினைச்சான், அவன் வாழ்க்கைய ரொம்ப ஹாப்பியா ரிட்டையர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார், லூக்கா 12:20 தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இன்னொரு விதத்தில் சொல்லுவதானால், ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்னைக்கு இரவு நீ சாக போகிறாய். ஆண்டவர் அவனுக்கு விதித்த அந்த மரண தீர்ப்பை கேட்டு அவன் ரொம்பவும் நடுங்கி நடுங்கி போயிருப்பான், கலங்கி போயிருப்பான். நம்ம பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்க்கிற பொழுது அநேக தடவைகள் ஆண்டவர் இஸ்ரவேலை மரணத்தின் மூலமாக தண்டித்திருக்கிறார். அவர் உடன்படிக்கை செய்து ஏற்படுத்திய நாடாக இருந்த பொழுதும் அவருக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது என்னன்னாலே அவர் மரணத்தின் மூலமாக அவர்களை தண்டித்திருக்கிறார். எகிப்து நாட்டிலிருந்து அந்த இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்த தேவன் அவர்கள் அந்த வனாந்திரத்தில் நடந்து செல்கிற காலத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை அவர்கள் கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டவர் விஷமுள்ள பாம்புகளை கொண்டு அந்த கீழ்ப்படியாமல் போன அநேக இஸ்ரவேலரை கொன்றார்னு பார்க்கிறோம். அதே விதமாக இஸ்ரவேலை வெளியே அனுப்ப மறுத்த எகிப்தியர்களையும் ஆண்டவர் அந்த விதத்துல தண்டித்திருக்கிறார். நோவாவினுடைய காலத்துல ஆண்டவர் அதை செய்ததா வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6:17 பார்க்கிற பொழுது அங்கு என்ன பார்க்கிறோம், வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். அது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இது ஏன் ஆண்டவர் செய்தார், மனித குலம் அவருடைய வார்த்தையை கேட்காமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற பொழுது ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். நான் இன்னைக்கு இந்த நேரத்தில் மரணத்தை பத்தி பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம், கடந்த வெள்ளிக்கிழமை உலகத்தில் இருக்கிற சபைகள் எல்லாமே அத நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கொண்டார்கள். இன்றைக்கு இந்த ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 பிறகு உயிர்த்தெழுந்ததை சபைகள் நினைவு கூறி கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நேரத்தில் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் நினைச்சு பார்க்கறது ரொம்பவும் பொருத்தமானதுதான். இப்ப நான் சொல்ல போகின்ற முதலாவது காரியம் இதுதான், யார் யாருக்கு ஆண்டவராகிய தேவனோடு ஒரு நல்ல உறவை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்கள் மரணத்தின் மூலமாக கேட்டையும் மிகுந்த துன்பத்தையும் அனுபவிப்பார்கள். மரணம் அவர்களுக்கு அதை செய்கிறது. யார் யார் ஜீவனுள்ள தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அதை நிராகரித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் பெரிய ஆபத்தை உண்டாக்குகிறது. இந்த கால வேளையில உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கிற பொழுது நான் ரொம்பவும் வெளிப்படையாகவே பேச விரும்புகிறேன். யாருமே கூட பேசுகிற நானும் இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் ஒருவராவது கூட மரணத்தின் கையிலிருந்து தப்பி ஓடிவிட முடியாது. ஆகவே இந்த விஷயத்தை குறித்து எந்த விதமான அரசியல் விளையாட்டும் செய்து கொண்டிருக்க எனக்கு விருப்பம் இல்லை. உலகத்தில் பல பகுதிகளிலும் கூட இருக்கிற வாழ்கிற மக்கள் எல்லாமே இந்த நேரத்தில் அவர்களுக்கு வாழ்வா சாவா என்ற நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாவு என்னைக்கு இருந்தாலும் மரணம் நம்ம சந்திக்கத்தான் செய்யும். இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது மரணம் நம்ம எல்லாரையும் சந்திக்கத்தான் போகுது. இந்த COVID-19ல இருந்து நீங்க தப்பி உயிர் வாழ்ந்து இன்னும் நீண்ட காலத்துக்கு உயிர் வாழ்ந்தாலும் கூட ஒரு நாள் மரணம் உங்க சந்திக்க போகுது. உண்மையிலேயே இது ஒரு நல்ல செய்தி இல்ல. அப்போஸ்தலன் பவுல் 1 Corinthians 15 அவன் சொல்லுகிறான் ஒரு வசனத்துல, மரணத்தில் ஒரு கூர் இருக்கிறது என்று சொல்லி, மரணத்தின் கூர் என்று அவர் சொல்லுகிற பார்க்கிறோம். அது என்ன அர்த்தம்? மரணம் மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தாது, அது அவனுக்கு கேட்டைத்தான் விளைவிக்கும். உண்மையிலேயே அவன் ஆண்டவரோடு உறவு இல்லாதவனாக இருந்தால், ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அவரை அறிந்திருக்கிறவனாக சுவாசிக்கிறவனாக இல்லாமல் இருந்தால் மரணம் அவனுக்கு கூர்தான். அது மட்டுமல்லாம பவுல் சொல்லுகிறார் அந்த மரணத்தின் கூர் பாவம் என்று அங்கு அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். உலகத்தில் இந்த பாவமே மரணத்தை உண்டாக்கியது. மனித குலம் பூராவும் மரணத்தை சந்திப்பதற்கு காரணமாக இருந்தது பாவம். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் நம்முடைய முதல் பெற்றோரை உருவாக்கிய பொழுது, படைத்த பொழுது, அவர்கள் மரிப்பதற்காக அவர்களை அவர் படைக்கவில்லை. அவர்கள் எப்பவும் தொடர்ந்து நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று அவர் படைத்தார். அதுவும் ஆண்டவருடைய கட்டளைகளை அவர்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்து கொண்டிருந்தால் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிற பொழுது அவர்கள் தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை இருந்தது. மரணத்தை ஆண்டவர் அப்பொழுது உருவாக்கவில்லை, அது அவருடைய சிந்தனையில் அப்பொழுது இருக்கவில்லை. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். புது பெற்றோராகிய ஆதாமும் தேவாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே அதற்காக ஆண்டவர் அவர்களை தண்டித்தார். எப்படி தண்டித்தார்? அவர் மரணத்தை கொடுத்தார்னு பார்க்கிறோம், ஆவிக்குரிய மரணம். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்நாளும் குறைக்கப்பட்டது. முக்கியமாகவே ஆண்டவரோடு அந்த உறவை அனுபவிக்க முடியாத ஒரு ஆவிக்குரிய மரணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதே நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து எப்பவும் வாழ முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்நாளும் குறைக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:17 சொல்லுகிறது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதனை புசிக்கும் நாளில் என்ன நடக்கும்? சாகவே சாவாய் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆகவே மனுஷன் உலகத்தில் தொடர்ந்து இருக்க முடியாதபடி அவனுக்கு அழிவை ஆண்டவர் விதித்தார்னு பார்க்கிறோம். ஆண்டவரோடு உறவில்லாதவர்களுக்கு அவர்கள் மரிக்கிற பொழுது, இறக்கிற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆனந்தமோ, எந்த விதமான ஒரு ஆறுதலோ அவர்களுக்கு இல்லை. உங்கள யாராவது ஆண்டவரை சுவாசிக்காதவர்களாக இருந்தால் நான் நிச்சயமா சொல்லுகிறேன், ஒரு தெரிந்த காரியத்தை சொல்லுகிறேன், நீங்க ரொம்பவும் எதிர்பார்ப்போடு மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அது உங்களால முடியாது. மரணம் உங்களுக்கு பயத்தை தான் ஏற்படுத்துகிறது. அந்த அப்படி வருகின்ற அந்த மரணம் என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி, பயத்தோடு கூடிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி, மரணத்தை உண்டாக்கி, அது மட்டுமில்லாமல் நித்திய மரணத்தை நோக்கி உங்களை அழைத்து போக போகிறது. அது ஆண்டவரோடு எந்தவித உறவும் இல்லாதவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலை. மரணம் மனுஷனுக்கு சரீரத்தில் மரணத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அவனுக்கு ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்தி அவன் நித்திய மரணத்தை அனுபவிக்கும்படியாக நரகத்தில் தள்ளப்பட்டு அங்கு வேதனையை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையை மரணம் உண்டாக்குகிறது. அதைத்தான் ஆண்டவருடைய வேதம் நித்திய மரணம், இட்டர்னல் டெத் என்று அழைக்கின்றது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சந்தித்து அந்த மரணத்துக்கு பிறகு அவன் சுவாசியாக ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லாமல் இருந்தால் அவன் நித்திய மரணத்தை நோக்கி போகின்றான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதிய நிருபத்துல 5:12-14 வசனங்களை பார்க்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டார். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரையும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் என்று பார்க்கிறோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார். மரணம் வந்து ஆதாமில் இருந்து மோசே வரையும் உலகத்தில் ஆண்டது, மோசைக்கு பின்பும் தொடர்ந்தது என்பது நமக்கு தெரியும். பல ஜெனரேஷன்ஸுக்கு மரணம் இப்படி தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அப்படி சொல்லுகிற பவுல் ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவனான் என்று அங்க பார்க்கிறோம். அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த உலகத்துல மனிதராக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவையும் கூட மரணம் விட்டு வைக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இயேசுவும் கூட தன்னுடைய மானிடத்திலே தேவனாக இருந்து மறிக்க வேண்டி இருந்தது. மரணம் யாரையும் விடவில்லை. மரணம் ஆண்டவர் அறியாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கல. ஆனா அதே நேரத்தில் இங்க ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அதுதான் என்னுடைய 2வதாக நான் சொல்ல போறது. என்ன அந்த நல்ல செய்தி? மரணத்துல ஒரு மகிமை இருக்கிறது. மரணத்துல ஒரு மகிமை இருக்கிறது. இப்ப இந்த செய்தியை உலகம் உங்களுக்கு சொல்லாது. டிவிய எல்லாம் மீடியாலாம் திருப்பி திருப்பி பார்த்தா அதுல நீங்க இதை கேட்க மாட்டீங்க. உங்க அடுத்த வீட்டுக்காரன் ஒரு நாள் இதை உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய குடும்பத்தாரோ முக்கியமாக ஆண்டவர் அறியாதவர்கள் வாயிலிருந்து நீங்க இதை கேட்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது மரணத்தில் ஒரு மகிமை இருக்கிறதுன்னு. வேதம் சொல்லுகிறது எப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 16வது அதிகாரத்துல அவர் தன்னை பற்றி பேதுரு அருமையான ஒரு காரியத்தை சொன்னானே, அதை கேட்ட பிறகு அவர் என்ன சொன்னார்? 21வது வசனம் மத்தேயு 16:21 சொல்லுகிறார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3வது நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இயேசு இங்கு என்ன சொல்லுகிறார்னு பாருங்க. தான் எருசலேமுக்கு போய் பல பாடுகள் பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பல பாடுகள் படுவது மட்டுமல்ல, இறுதியில அவர் கொலை செய்யப்பட போகிறார். அதாவது அவர் மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்? மரணத்துல ஒரு மகிமை இருப்பதனாலதான். ஆனா இயேசு கிறிஸ்து இத்தோடு மட்டும் சொல்லிவிடல. அவர் தொடர்ந்து அங்க போய் என்ன சொல்லுகிறார்? 3வது நாளிலே மறித்த 3வது நாளிலே தான் உயிர்த்தல போகிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன அர்த்தம்? மரணத்தால அவரை அந்த புதைக்கின்ற இடத்திலேயே வச்சிருக்க முடியாது. மரணத்தால் அது முடியாது. இயேசு சொல்லுகிறார் தனக்கு மரணம் ஒரு முடிவு இல்லை, ஒரு முடிவை ஏற்படுத்தாதுன்னு சொல்றார். ஆனா அவரை பொறுத்தவரையில மரணம் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறது. மரணம் இன்னொன்னுக்கு பாதையா அமைஞ்சிருக்கிறது. ஒரு நல்ல காரியத்துக்கு பாதையாக அவருடைய வாழ்க்கையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான காரியத்துக்கு ஒரு வாய்க்காலாக மரணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரிகிறதா? ஆண்டவர் இங்க மரணத்தை பத்தி நமக்கு முன்பாக ஒரு பயப்படுகின்ற ஒரு காரியத்தை சொல்லல. எல்லா மனிதர்களும் பயந்து கொண்டிருக்கின்ற அந்த மரணம், எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையினால ஒரு நாள் சந்திக்க வேண்டிய அந்த மரணம், இங்க கர்த்தரின் மூலமாக ஒரு வாய்க்காலாக ஒரு நல்ல காரியத்துக்கு இயேசுவினுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மத்தேயு 20வது அதிகாரம் 18-19வது வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாடகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரில் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். ஆனா அதே நேரத்தில் அவர் அங்க என்ன சொல்லுகிறார், மரணம் தனக்கு முடிவு அல்ல என்று உறுதியாக சொல்லுகிறார். தான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பாரம்பரியமாகவே கிறிஸ்தவ சபையெல்லாம் இந்த ரெண்டு நாளைக்கு முன்பு வந்த வெள்ளிக்கிழமைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளாக அவர்கள் ஆராதித்து வந்திருக்கிறார்கள். சர்ச் வந்து அதை வந்து நல்ல வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடேன்னு கூப்பிட்டு. ஏன் இத குட் ஃப்ரைடேன்னு சொல்றாங்க, நல்ல வெள்ளிக்கிழமைன்னு சொல்றாங்கன்னு பல விதமான தியரி எல்லாம் இருக்கிறது. ஏன்னா அவர் சிலுவையில மறித்த அந்த காரியம் ஒரு பரிசுத்தமான காரியம் என்பதனாலே அது நல்ல வெள்ளிக்கிழமைன்னு சில பேர் சொல்லி இருக்கிறாங்க. வேறு சிலர் அது கடவுளுடைய நாள் என்பதற்காக அது நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இப்படி மனுஷர் சொல்லுகின்ற இந்த தியரி எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் துன்புறுத்தப்பட்டு சிலுவையில ஒரு வெள்ளிக்கிழமையில அவர் மறிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதை இயேசு கிறிஸ்துவே பல தடவை தன்னுடைய வாயினாலே சொல்லி இருக்கிறார். சில வசனங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் கூட தீர்க்கதரிசிகள் இதை குறித்து அருமையாக சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவர் இந்த உலகத்திற்கு வந்தது செய்த காரியங்கள் எல்லாமே இந்த நல்ல வெள்ளிக்கிழமையோட முடிந்து விட்டதாக நாம நினைக்க கூடாது. ஏன் மரணம் அவரை மறித்த நிலையில வைத்திருக்க அதற்கு வல்லமை இல்லை. மரணம் அவருடைய வாழ்க்கையில நடக்க வேண்டி இருந்தது, நிகழ வேண்டி இருந்தது. ஆனால் அது ஒரு கருவியாக அவருடைய வாழ்க்கையில மகிமையான ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. அதனாலதான் ஏற்கனவே சொன்னேன், மரணத்துல ஒரு மகிமை இருக்குன்னு சொல்லி. அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அது உண்மைதான். அதே நேரம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அது உண்மையானதுதான். இப்ப இந்த காரியத்தை நான் மூன்று தலைப்புகள்ல நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து மரித்தது ஒரு பூரணமான ஒரு பழியை, பரிகார பழியை உண்டாக்குவதற்காகத்தான். அவர் மரித்தது ஒரு பூரணமான பரிகார பழியை, அதுவும் பாவத்துக்கான பரிகார பழியை அவர் உண்டாக்குவதற்காகத்தான். ஒரு பெர்ஃபெக்ட் அட்டோன்மெண்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இப்ப இந்த காலங்களில் உங்க நாட்டில் எப்படியோ தெரியாது, இந்த மேலை நாட்டு தேசங்களிலே இந்த நல்ல வெள்ளிக்கிழமை நாட்டில் நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் ஈஸ்டர் பனி அப்படின்னு சொல்லி ஒரு முயல் ஒண்ணு அது செஞ்சு எல்லா இடத்துலயும் விற்பாங்க. அந்த ஒரு முயல் ரூபத்துல நிறைய சாக்லேட் எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் கடைகடையா ரொம்பி போயிருக்கும். பார்த்திருக்கிறீங்களா, நீங்க கூட உங்க ஊர்லயும் இருந்தாலும் இருக்கும். அதையெல்லாம் வாங்கி இந்த காலத்துல சொல்ற ஈஸ்டர் சாக்லேட் இல்ல ஈஸ்டர் பனி சாக்லேட்னு ஒரு சின்னதாகவும் பெரிய ரூபத்திலையும் கடைகடையா நிறைய இருக்கும். ஆனா இந்த பிசாசு இந்த ஈஸ்டர் பனிய கொண்டு வந்து மக்களை எல்லாம் ஆண்டவரை பத்தி நினைக்கிறதுல இருந்தும் அவரை பாக்குறதுல இருந்தும் திசை திருப்புற காரியத்தை சொல்றான். எங்க நாட்டு பிரைம் மினிஸ்டர் கூட இந்த நல வெள்ளிக்கிழமை நாள் வருவதற்கு முன்பாக சொல்லி இருந்தாரு, நம்ம எல்லாம் வீட்டுல அடைஞ்சி இருக்கிறோம். ஆனா இருந்த பொழுதும் சூப்பர் மார்க்கெட், அதாவது குரோசரி ஷாப்ஸ்ல மார்க்கெட்ல எல்லாம் இந்த ஈஸ்டர் பனி எசென்சியலா அத்தியாவசியமானதுன்னு ஏற்படுத்திட்டார். அதாவது நீ பிரெட் இல்லாட்டியும் கூட ஈஸ்டர் பனி செஞ்சு அங்க வச்சிருக்கணும். மனுஷனுடைய புத்தி எப்படி போகுதுன்னு பாருங்க. ஏன் இந்த ஆண்டவர் இந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த சுவிசேஷத்தை ஒரு அத்தியாவசியமானது இந்த காலத்துலன்னு சொல்ல வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து மரித்தார், அவருக்கு மரணம் சம்பவித்ததற்கு காரணம் என்ன? ஏன் அவர் சிலுவையிலே மறிக்க வேண்டி இருந்தது? வேதம் சொல்லுகிறது, ஒரு பூரணமான ஒரு பரிகார பலிய ஏற்படுத்துவதற்காக அவர் மறிக்க வேண்டி இருந்தது. ஏற்கனவே நான் சொன்னேன், நீங்க கேட்டிருக்கீங்க, அந்த பாவம் தான் மரணத்தை கொண்டு வந்தது. பாவம் சம்பவிப்பதற்கு முன்பாக ஆதாம் ஏவால் மறிக்க வேண்டிய நிலையில இருக்கல. இந்த பாவம் ஏற்படுத்திய அந்த மரணம் மனிதர்கள் எல்லோருக்கும் சம்பவித்தது, சம்பவிக்கிறதுன்னு பார்க்கிறோம். நீங்க உங்களுடைய பாவம் இன்னும் மன்னிக்கப்படாததாக இருந்தால் என்ன ஆக போகிறது? மரணம் உங்களுக்கு சம்பவிப்பது மட்டுமல்ல, இந்த மரணம் நித்திய மரணத்தை நோக்கி உங்களை அழைத்து செய்யும். பாவத்தில் இருக்கிற மனிதர்கள் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக, அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பரிகார பலியை ஏற்படுத்த வேண்டி இருந்தது. அதை அவர் சிலுவையின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, பிதாவிடத்திலே இதை நான் செய்கிறேன் என்று சுய விருப்பத்தோடு இயேசு கிறிஸ்து ஒப்புக்கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. அவரை யாரும் வற்புறுத்தவில்லை, பிதா அவரை வற்புறுத்தவில்லை. நம்மில் காணப்படுகின்ற எந்த ஒரு கருணையினாலோ, நம்மில் காணப்பட்ட எந்த ஒரு நல்ல காரியத்தினாலோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை விருப்பத்தோடு ஒத்துக்கொள்ளவில்லை. வேதத்தை பார்க்கிற பொழுது தன்னுடைய மக்கள் மேல் அவருக்கு இருந்த அன்பின் காரணமாகத்தான் அவர் தன்னுடைய மீட்பு பணியை நிறைவேற்றினார்னு வேதத்துல பார்க்கிறோம். ஆகவே சுய விருப்பத்தோடு ஆண்டவர் அப்படியாகிய ஒரு பரிகார பலியை ஏற்படுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதை நாம் சிலுவையில பார்க்கிறோம். அந்த சிலுவையில் அவருடைய தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். ஏன்? பிதா ஆண்டவர் கர்த்தர் அப்படியான ஒன்றை எதிர்பார்த்தார். அதாவது அப்படி ஒரு பரிகார பலியை ஏற்படுத்துவதற்கு ஒரு மனிதன் பாவமே இல்லாதவனாக இருக்க வேண்டும், முழுமையாக தன் வாழ்க்கையில் பாவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அவன் தெய்வீகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். என தெய்வீகம் உள்ள ஒருவரால் மட்டும்தான் பாவமே இல்லாதவராக இருக்க வேண்டும். அதன் காரணமா தான் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஒரே குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களை நீக்குவதற்காக, அவருடைய பாவங்களிலிருந்து அவர்கள் விடுதலை அடைவதற்காக தன்னையே ஒரே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதை பற்றி சொல்லுகிற சில வசனங்களை பாருங்க. ரோமர் 3:25-26 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் எதையும் மீறவே இல்லை, அவர் எந்த கட்டளைகளையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கல, தேவகுமாரனாக நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதாவது அவருடைய சிலுவை பழியினாலே நாம் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார்னு பார்க்கிறோம். இன்னொரு வேத பகுதியில கலாத்தியர் 3:16 நினைக்கிறேன், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அவர் ஒரு சபிக்கப்பட்டவனாக தன்னை நமக்காக கொடுத்தார், சிலுவையில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதுவும் மட்டுமல்லாம ரோமர் 3:25-26 நம்ம வாசிக்கிற பொழுது, தேவன் பொறுமையா இருந்த காலத்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டும், நாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசனத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அந்த 26 கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இந்த வசனத்துல அந்த கிருபாதார பலி என்பது ஆங்கிலத்துல ப்ராபிஷியேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பல தடவை இதை பத்தி விளக்கி இருக்கிறேன், எழுதியும் இருக்கிறேன். இந்த இடத்துல அந்த கிருபாதார பலி என்பது ப்ராபிஷியேஷனுக்கு சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. இந்த இடத்தில் அது கோப நிவாரண பலி என்று இருந்திருக்க வேண்டும். ரோமர் 3:25 whom God set forth as a propitiation by his blood என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த இடத்தில் அது கிருபாதார பலி என்று இருப்பது கோப நிவாரண பலி என்று எடுத்துக் கொள்ள வேண்டும். 1 Corinthians 5:21 பாருங்க, அங்க நம்ம வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே செய்யாத, பாவமே இல்லாத அந்த இயேசு தேவனுடைய ஒரே குமாரனை தேவனுடைய நீதியாக்கும்படி நமக்காக கர்த்தர் பாவமாக்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம். 1 Corinthians 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற மறுபடியும் அந்த வார்த்தை வருகிறது, கிருபாதார பலி அவரே. உண்மையில் அங்கு இருக்கிற வார்த்தை ப்ராபிஷியேஷன். ஆகவே எப்படி வாசிக்கணும், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கோப நிவாரண பலி அவரே. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கின்ற பலியாக இருக்கிறார். இந்த ப்ராபிஷியேஷன் கோப நிவாரண பலி என்பது அவர் நமக்காக ஏற்படுத்தின அந்த பூர்ணமான பலியை மட்டும் குறிக்கின்ற வார்த்தை அல்ல. அந்த பலியை உண்டாக்குவதற்காக செய்வதற்காக அவர் தேவனுடைய கோபத்தை நம்மேல் இறங்கி இருக்கின்ற தேவனுடைய நீதியான கோபத்தை அவர் தன்மேல் தாங்கிக் கொண்டார் என்பதைத்தான் அந்த ப்ராபிஷியேஷன் கோப நிவாரண பலி என்ற வார்த்தை விளக்குகின்றது. ரொம்ப பேருக்கு தேவன் நம்ம மேல கோபமாக இருக்கிறார் என்பது பிடிக்காம இத சில வேளையில கிருபாதார பலின்னு மாத்தி இருக்கலாம். ஆனா அது உண்மையிலேயே கோப நிவாரண பலி என்று இருக்கணும். அட்டோன்மெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த பரிகார பலி என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படவில்லை. வேதம் ஆண்டவர் செய்த அந்த பூர்ணமான பரிகார பலியை பல வார்த்தைகளின் மூலமாக எல்லா சத்தியங்களையும் கொண்டு வரும்படியாக பல வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறத வேதத்தில் பார்க்கிறோம். 1 Corinthians 2:24 நாம் வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, அதாவது பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு, நீதியோடு நீதியுள்ளவர்களாக வாழும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமானீர்கள் அப்படின்னு சொன்னா அவருடைய துன்பங்களால், அவர் ஏற்படுத்திய அந்த பாவ நிவாரண பலியினாலே நமக்கு குணம் கிடைத்தது. என்ன குணம்? ரட்சிப்பு வந்து சேர்ந்தது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தான் மரிப்பதற்கு முன்பாக அந்த ஒரு வெள்ளிக்கிழமையிலே சிலுவையிலே அவர் கடைசியாக தன்னுடைய ஆவியை விடுவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள் என்ன? எல்லாம் முடிந்து விட்டது. ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் நிறைவேறி விட்டது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, எந்த மீட்பு பணியை நிறைவேற்றுவதற்காக மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தராக அந்த மீட்பு பணியை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேனோ அந்த காரியத்தை நான் முடித்து விட்டேன். ஒரு பூரணமான ஒரு பரிகார பலியை நான் பாவத்திற்காக ஏற்படுத்தி விட்டேன். அதற்கு அளிக்க வேண்டிய அந்த விலையை நான் என்னுடைய சரீரத்தின் மூலமாகவும் ரத்தத்தின் மூலமாகவும் கொடுத்து விட்டேன். மனிதன் தேவனோடு ஒப்புரவாகும்படியாக அதற்கான வழியை நான் ஏற்படுத்தி முடித்து விட்டேன். அந்த தேவன் தன்னையே, அந்த இயேசு கிறிஸ்து நீதியான தேவன், எந்தவித பாவமும் தன்னில் இல்லாதவர், நீதி அற்றவர்களாகிய நமக்காக அந்த நீதியானவர் அந்த நீதியான காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு நாம் நீதியானவர்களாக கர்த்தரால் எண்ணப்படும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது இங்க பார்க்கிறது, அவர் அப்படி மரித்ததன் மூலமாக ஒரு பூரணமான பரிகார பலியை ஏற்படுத்தியது மட்டுமல்ல பாவத்திற்காக, இரண்டாவதாக நாம் பாவத்திலிருந்து அதனுடைய வல்லமையிலிருந்து விடுதலை அடையும் படியாக அந்த சிலுவையில் மரித்தார். He died to free sinners from the power of sin. பாவிகள் அந்த பாவத்தினுடைய கட்டிலிருந்து, அதனுடைய ஆட்சியிலிருந்து, ஆளுகையிலிருந்து விடுதலை அடைவதற்காக சிலுவையில் மரித்தார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஒரு பரிகார பலியை ஏற்படுத்தினார். அப்படி அதை ஏற்படுத்தியதன் மூலமாக பாவிகள் அந்த மரணத்தின் கட்டிலிருந்தும் பாவத்தின் ஆளுகையிலிருந்தும் விடுதலை அடைவதற்காக அதை செய்தார். ஏசாயா பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவுத்தலையும் கூறவும் எழுப்பினார் என்று அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஏசாயா சொன்னதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட யோவான் 8:34-36 வரையும் என்ன சொல்லுகிறார்னு கேளுங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்க மாட்டான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ரோமர் 6:6 சொல்லப்படுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இங்கு பவுல் இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதியது, இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு நடந்திருக்கின்ற காரியம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாவ பரிகார பலியின் மூலமாக அவர் அதை செய்து முடித்தார் என்பதை நம்பி விசுவாசித்து அவரை தங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்தவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கின்றது. அவர்களால் பாவத்தோடு போராட முடிகிறது, பாவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அழிக்க முடிகிறது. ரோமர் 6:18 அதே அதிகாரத்தில், பாவத்தின் இன்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக்கினீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்கள் வைத்த விசுவாசம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது, அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறது. அதே அதிகாரம் 6 ரோமர் 14 என்ன வாசிக்கிறோம், நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற படியினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, அது உங்களை தொடர்ந்து ஆள முடியாது. நீங்கள் பாவிகளாக சாத்தான் கையில் இருந்த பொழுது அதை ஆழ்ந்து உங்களை ஆண்ட விதமாக பாவம் உங்களை தொடர்ந்து ஆள முடியாது என்று அவர் இங்க பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே கிறிஸ்தவர்களை பற்றி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு பூரணமான ஒரு சுதந்திரத்தை, ஒரு விடுதலையை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாவம் நம்முடைய இருதயத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு குற்ற உணர்வு, அந்த பாவம் நம்மை தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருப்பது, அந்த பாவம் நமக்கு நம்மை தொடர்ந்து எச்சரித்து வரப்போகின்ற நியாய தீர்ப்பை படுத்தி நமக்கு எச்சரிப்பையாக சொல்லுவது, இதை எல்லாவற்றிலிருந்தும் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்தார், அவர் அந்த சிலுவையிலே மரித்தார். எதற்காக, நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. ஆகவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று பவுல் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த பாவத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற விடுதலையோடு அந்த கண்டனமும் நியாய தீர்ப்பும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாவத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற விடுதலை வேறு எதை கொண்டு வந்திருக்கிறது, நீதிமானாக்குதலை நமக்கு கொடுத்திருக்கிறது, மகிமைப்படுத்தலை நமக்கு கொடுத்திருக்கிறது. கர்த்தர் நம்மை தொடர்ந்து குற்றவாளியாக பார்ப்பதில்லை, கண் முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை நாம் விசுவாசிப்பதனாலே நீதிமானாக கருதுகிறார், மகிமைப்படுத்தப்பட்டவனாக கருதுகிறார். இதுல 3வது காரியம் நம்ம பார்க்க வேண்டியது, 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது ஒரு பூரணமான பரிகார பலியை பாவத்திற்காக ஏற்படுத்துவது. 2வது, நமக்கு பாவத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுப்பதற்காக. இனி மூன்றாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நமக்கு என்றும் அழிவே இல்லாத ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, அழிவே இல்லாத ஜீவனை கொடுப்பதற்காக. இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 2:23-24 என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க முடியாதிருந்தது, கூடாதிருந்தது என்று இருப்பதை வாசிக்கிறோம். அதுதான் அந்த நல்ல வெள்ளிக்கிழமைக்கு பின்பாக வந்த ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் நிகழ்ந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உயிர்த்தெழ செய்யப்பட்டார். அவர் அப்படி உயிர்த்தெழுந்ததன் மூலமாக அந்த பிசாசுக்கு ஒரு முடிவு கட்டினார், மரணத்துக்கு ஒரு முடிவு கட்டினார். மரணம் அவரை தொடர்ந்து கட்டுப்படுத்த முடியாதபடி ஒரு முடிவை கட்டி இருக்கிறார். இதைத்தான் 1 Corinthians 15 பவுல் இது பற்றி ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுக்கிறார். அது ஒரு அருமையான வேத பகுதி, நம்மளாம் இருந்து வாசித்து ஆராய வேண்டிய ஒரு வேத பகுதி. அது 20:15-20 வாசிக்கிறோம். 1 Corinthians 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அதாவது இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுகிறது. நமக்கு தெரியும், சுவிசேஷ நூல்களை வாசிக்கிற பொழுதும் அப்போஸ்தலர்களுக்கு எழுதப்பட்ட நிருபத்திலும் அந்த உயிர்த்தெழுதல், மரணம் உயிர்த்தெழுதல் ஆகிய வரலாற்று செய்திகளை, இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்று செய்திகளை நம்ம வாசிக்க முடிகிறது. அந்த வேத பகுதியில எல்லாம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை மட்டும் சொல்லவில்லை, அவர் உயிர்த்தெழ செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறது. அதுவும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறது. ஏன், அதுக்கு என்ன பதில்? நித்திய ஜீவனை, என்றும் அழிவில்லாத ஒரு ஜீவனை மனிதர்களுக்கு, பாவிகளுக்கு கொடுப்பதற்காகத்தான். Romans 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் அதுதான் கொண்டாந்திருக்கு, மரணத்தை கொண்டாந்திருக்கு. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்க்கை. அதுலயே அதுக்கு முத வசனம் என்ன சொல்லுகிறது, 22, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. கிறிஸ்தவர்ல பார்த்து சொல்லுகிறார், நீங்க தேவனுக்கு அடிமைகள் ஆனபடியினாலே சுவாசத்தின் மூலமாக பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கின்ற பலன். அது மட்டுமல்ல, அது எங்க கொண்டு போய் முடிகின்றது? நித்திய ஜீவன், அழிவில்லாத ஜீவனில் கொண்டு போய் முடிகிறது. இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் எதற்கு ஒரு படமாக காட்டப்படுகின்றது? பாவத்திலிருந்து விடுதலையாகின்ற அத்தனை பேருக்கும், இயேசுவை சுவாசிக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு நித்திய வாழ்க்கை பரலோகத்தில் தொடரப்போகிறது என்பதை அது நமக்கு காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதே போல அவரை விசுவாசிக்கிறவர்கள் கூட பரிசுத்த ஆவியின் மூலமாக உயிர்த்தெழப்படுகின்றோம். எப்படி? பாவத்திலிருந்து விடுதலையாகி நித்திய ஜீவனை அடையும்படியாக உயிர்த்தெழ செய்யப்படுகின்றோம். எந்த வல்லமை அந்த இயேசு கிறிஸ்துவை மரணத்தில் இருந்து உயிர்த்தெழ செய்ததோ அதே ஆவியினுடைய வல்லமை நம்முடைய இருதயங்களிலே இடைப்பட்டு நமக்கு மறுபிறப்பை தந்து ஆவிக்குரிய அழிவில்லாத ஜீவனை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கின்றார், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய உயிர் தெழுதல் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த உலகத்தில் கொடுப்பதோடு நின்று விடவில்லை. ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் நாமும் கூட ஒரு புதிய சரீரத்தோடு உயர்த்தல போகின்றோம். இங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியிருந்தது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கடைசி சத்துரு, the last enemy is death. சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் செய்யப்போகிறார். ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, இறந்து போன மரித்து போன அத்தனை பேரும் உயிர்த்தெழப்பட போகிறார்கள். அவருடைய வருகையின் போடு நிகழப்போவதுதான் என்னது, ஜட்ஜ்மெண்ட், நீதி விசாரணை நிகழப்போகின்றது. அன்றைக்கு அவரோடு இருக்கிறவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள் அத்தனை பேரும் உயிர்த்தெழுந்து அவர்களுக்கென்று ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் பரலோகத்தில் போய் இருக்க போகிறார்கள். அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு அன்றைக்கு பரிதாபம். ஏன்? அவர்களும் கூட உயிர்த்தெழுந்து ஒரு சரீரத்தோடு நித்திய ஆக்கினையை நரகத்திலிருந்து அனுபவிக்க போகிறார்கள். கேடானதாக பாவத்தின் மூலமாக உருவான மரணம், ஆண்டவராலே மனிதனுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்ட மரணம், இயேசு கிறிஸ்துவினாலே மகிமையாக்கப்பட்டது. விசுவாசிகளுக்கு மரணம் ஒரு கூரல்ல, விசுவாசிகளுக்கு மரணம் வெறும் நித்திரை மட்டும்தான். அது ஒரு தூங்குகிறதை போல, எந்தவித பெயினும் இல்லாமல், எந்தவித உபாதையும் இல்லாமல், கண்களை அந்த உலகத்துல மூடி பரலோகத்துல கண்முழிக்க போகிறவன் தான் இயேசுவினுடைய பிள்ளை. அப்படியான ஒரு பாக்கியத்தை மரணத்தின் மூலமாக இயேசு தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கின்றார். அவர்கள் இந்த உலகத்துல இயேசுவை சுவாசிக்கிற பொழுது அழிவில்லாத ஒரு ஆத்மீக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் மரணத்தை அனுபவித்து நித்திரை செய்வது போல் தூங்கி எழும்புகிற பொழுது பரலோகத்திலே எழுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கொடுமையான ஒன்று கிறிஸ்தவர்களுக்கு, சுவாசிகளுக்கு நன்மையானதாக மாற்றப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் அருமையான காரியங்கள். ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்து சுவாசிக்கின்றவர்களாக எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. என நம்ம எல்லாருடைய இருதயமும் தெரிந்திருக்கிறவர் அந்த ஆண்டவர் மட்டும்தான். உங்கள கொஞ்சம் பேர் கூட ஆண்டவர் அறியாதவர்களாக இருக்கலாம். இன்னும் உங்களுடைய பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களுக்கு புறமுதுகு காட்டி இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்காதவர்களாக இருக்கலாம். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாலிப பிள்ளைகள் அப்படி அந்த நிலையில இருக்கலாம். ரொம்ப பேர் அநேக தடவை சுவிசேஷத்தை கேட்டிருந்திருப்பீங்க. எவ்வளவு பேர் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பாங்க. இருந்த பொழுதும் அதையெல்லாம் அசக்தி செய்து இன்னும் தொடர்ந்து நீங்க போற பாதை நல்ல பாதையாக நினைத்து ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் முன்பாக ஒரு பாவியாக பார்க்கக்கூடிய இருதயம் கிடைக்காம இருக்கிறது. வேதம் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் முழு பரிசுத்தமானவர், சர்வ வல்லமை உடையவர், பூரண நீதியுள்ளவராக சொல்லுகிறது. ஆனா உங்களுக்கு உங்களை தாழ்மப்படுத்திக் கொள்ளுகிற இருதயம் இல்லாம இருக்குது. நானும் பரவாயில்ல ஒழுங்காத்தான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் தாழ்மை வரல. உங்களை பாதியாக ஆண்டவரோடு உண்மையான ஒரு உறவு இல்லாமல் இருக்கிறது. உங்களுக்கு குறையா இன்னும் தெரியாம இருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். உங்க நிலைய உணர்ந்து பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு முன்பு சரியாகவே இல்லை. உங்க சிந்தனைகளின்படி போய்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வழிகளின்படி போய்கொண்டிருக்கிறீர்கள். நீங்க நினைச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, உங்க பொண்ணுக்கு வாழ்றதுக்கு கூட தகுதி இல்லாதவனா இருக்கிறேன். நீங்க எவ்வளவோ பெரியவர், எவ்வளவோ நன்மைகளை செய்கிறீர், அதுக்கெல்லாம் நான் நன்றி உள்ளவனா இல்லாம இருந்திருக்கிறேன். என் பாவத்தை உணர்கிறேன் ஆண்டவரே. என் பாவத்திலிருந்து நான் விடுதலை செய்வதற்காக நீ சிலுவையில் மரித்திருக்கிறீர் ஆண்டவரே. பாவம்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா, நான் பாவியா இல்லாம இருந்திருந்தா, ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும்? ஏன் அவர் சிலுவையில மரித்திருந்திருக்கணும், உயிர்த்திருந்திருக்கணும்? வேதம் சொல்லுகிறத நம்புங்க. நீங்களும் நானும் பாதியாக இருப்பதனால்தான் கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரன் அந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாவம் நம்ம கண்களை மறைத்து உலகத்தின்படி போக செய்து கொண்டிருப்பதனால்தான் அந்த பாவத்துக்கு முடிவு கட்ட இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க. பரிசுத்தாவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக. தொடர்ந்து நீங்க இருக்கிற நிலையிலேயே இருக்க பார்க்காதீங்க. உங்க பாவங்களுக்காக அதை உணர்ந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. கதறி அழுங்க. நீ கிருபையுள்ள தேவனாக இருக்கிறீர். அந்த கிருபையின் மூலமாக எனக்கு நித்திய ஜீவனை கொடும் ஆண்டவரே. பாவத்தின் ஆளுகையில் இருந்து எனக்கு விடுதலையை கொடும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. நான் நீதி இல்லாதவன் ஆண்டவரே. உம்மால் மட்டுமே என்னை நீதிமானாக்க முடியும் என்று அவரிடத்துல வாங்க. இப்ப எல்லாரும் முன்னுக்கும் செய்ய முடியாட்டியும், நீங்க படுக்க போவதற்கு முன்பாக கூட நீங்க ஆண்டவரோடு பேசலாமே. உங்க பாவங்களை அவர் முன்பாக அறிக்கையிட்டு, நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவர், என்ன மன்னியும் தேவனே என்று கேட்கலாமே. அந்த இயேசுவை விட, அந்த ஜீவனுள்ள தேவனை விட இந்த உலகத்துல உங்களுக்கு வேற என்ன பெருசா இருக்கு? இந்த COVID-19, இந்த கொரோனா வைரஸ் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம என்னென்னமோ மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கேன். நம்ம நம்ம வீடுகளுக்குள்ளாக அடைப்பட்டு ஒரு ஒதுங்கி ஒண்ணு செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறோமே. இப்ப கூட நமக்கு புத்தி வராம இருக்கலாமா? ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக பேசி கொண்டிருக்கிறார். என்னை நம்பாமல், என் வழியில் போகாமல் என்னென்னவோ செய்து கொண்டிருந்தாயே, இப்ப எல்லாத்தையும் நான் இல்லாம ஆக்கி கொண்டிருக்கிறேன் பார். ஏனி மேல நோக்கி என்னை நோக்கி பார்க்க கூடாது. என்ன நம்பிக்கை இல்லாம நீ எதெல்லாமோ மேல நம்பிக்கை வைத்ததுனால தானே இத நானே அனுப்பி இருக்கிறேன். நான் பேசுறேன்னு கூட உனக்கு தெரியாம இருக்கிறத பாவம் பாருங்க, எவ்வளவு மோசமானது. நம்ம கண்களை குருடாக்கி, நம்ம காதுகளை செவிடாக்கி, நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுல இருந்து ஓடி வாங்க, வெளியே வாங்க, இயேசு கிட்ட போங்க, அவருடைய சத்தத்தை கேளுங்க. உங்க இருதய மாற்றத்துக்காக இயேசு இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னையிலிருந்து உமக்கு சுவாசிக்கிறேன். தேவனே, நீர் மட்டுமே எனக்கு போதும். இந்த கொரோனா என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நீர் உயிர்த்தெழுந்திருப்பதனால எனக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஆண்டவரே, தொடர்ந்து நான் பாவியாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த உலகத்துல நீதி உள்ளவனா இயேசுவின் பிள்ளையாக மறிக்கிற பொழுது என்னை நீர் உயிர்த்தெழ செய்வீர். பரலோகத்தில் ஆவியோடும் சரீரோட்டத்தோடும் நான் வாழ முடியும். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன் நீங்க அவர்கிட்ட வரக்கூடாது? மத்தேயு 11:28 எல்லா சுவிசேஷ பிரசங்கிகளும் சொல்லுகிற வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனமா பாருங்க அந்த வசனத்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நான் ரொம்ப பாவி ஆண்டவரே, உங்ககிட்ட ஜெபிக்க கூட எந்த தகுதியும் இல்லாதவன் ஆண்டவரே. இந்த ஆலயத்துக்கு போன ஒருத்தன் இல்லையா, நம்ம சுவிசேஷ நூல்ல வாசிக்கிறோமே. ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தமானவர் என்பதற்காக அவரை பார்க்கிறதுக்கு தன் கண்களும் கூச்சத்தோடு, ஏன்னா தான் அவ்வளவு தூரம் பரிசுத்தமாக இல்லாதவனாக இருக்கிறேன் என்ற நடுக்கத்தோடும் பயத்தோடும் தான் மாறல அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு கிருப காட்டுன்னு கேட்டானே. அந்த நிலைக்கு வருகிறவனுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும். நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆண்டவர் அவனை உயிர்த்தலை செய்வார். அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வா, நான் கொடுக்கின்றேன் உனக்கு ஆறுதல், இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறார். ஏன் உங்களுக்கு அதை இன்னைக்கு நடக்கக்கூடாது? அந்த பரிசுத்தமான தேவன் தன்னுடைய மகா கிருபையின் மூலமாக உங்களுக்கு அதை கொடுக்கட்டும். என அவர் மட்டுமே கொடுக்கக்கூடியது ரட்சிப்பு. அவரிடத்திலிருந்து வருவது மட்டும்தான் ரட்சிப்பு, நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்க்கை, ஒரு ஆத்மீக வாழ்க்கை. அத அந்த தேவன் தன்னுடைய கிருபையின் மூலமாக, தன் அன்பின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்க ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய பாவத்தின் காரணமாக நீர் தண்டனையாக கொடுத்த மரணத்தை மகிமையுள்ளதாக இயேசுவின் மூலமாக மாற்றி, அது எங்களுக்கு கொடுமையானது அல்ல, நம்மையை உண்டாக்குகிறதாக செய்தீரே. மரணத்தின் கூரை அகற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் இந்த உலகத்து மக்கள் தொடர்ந்து மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முக்கியமாக இந்த காலப்பகுதியிலே. ஆண்டவரே, எங்கெங்கெல்லாமோ உம்முடைய செய்தி போய்கொண்டிருக்கிறது, இன்டர்நெட் மூலமாக அநேகர் இதை கேட்டிருக்கிறார்கள், இவர்களிலும் கூட மரண பயத்தோடு இருக்கின்ற அநேகர் இருக்கலாம், அவர்களுக்கு இன்று புத்தி தெளிய செய்து, செவிடாய் இருக்கின்ற அவர்கள் கால்களை திறந்து வைத்து, குருடாய் இருக்கின்ற அவருடைய கண்களை திறந்து வைத்து, கடினப்பட்டு போயிருக்கின்ற இருதயத்தை மென்மையானதாக்கி, அவர்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, உம்முடைய பாதத்திலே விழுந்து கதறி அழும்படியாக, தங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கும்படியாக செய்யும் ஆண்டவரே. மனிதர்களுக்கு பாவ விடுதலை கொடுப்பதற்காக ஒரு மாபெரும் பரிகார பலியை ஏற்படுத்தி இருக்கிறீரே. அதன் பலன்களை அவர்கள் அனுபவிக்கும்படியாக அவர்களுக்கு விசுவாசத்தை கொடும் ஆண்டவரே. அதை நீர் மட்டுமே செய்யக்கூடியவராக இருக்கிறீர். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.